இளமனும் கூட செல்வக்கமனும் தருநெறி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்புப்படுத்தி கருகன் பாச கள்ளவனை பசுபோத கவலவனைகளை துண்டு கருணையனும் வெள்ளமதம் பொழி சித்தி வேளத்தில் இணைந்து ஒருவனை அழைத்திருப்பான். பூழியர்கோன் வெப்பொழித்த போழியர்கோன் கடல் ஒற்றி ஆழ்மிசைகள் மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழிதிருநாவலூர் ஒன்றொரு நுட்பதம் போற்றி ஒழிவழி திருவாத உரம் திருத்தாழ்வன் தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் எடுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டம் அவங்களுடைய பொன்னார்த்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழா 53வது ஆண்டு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமடத்திலே தொடர்ந்து 30 நாட்களின் ஞான வேள்வியாக செய்து வருகின்றோம். 9வது தினமான இன்று திருவம்பாவையிலே 9வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறோம். நேற்றைய தினம் நாம் 8வது திருப்பாடலிலே சில முக்கியமான செய்திகளை சிந்தித்தோம். திருவாசகம் என்ற அந்த திருவாசகமாகிய அனுபவ நூலுக்கு தேன் என்பதாக பெயர். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்தை தேன் என்பதாக சான்றோர்கள் முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள். அதை அனுபவித்து 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 சொன்ன வாக்கு திருவாசகத்தை தேன், திருவாசகத்தை தேன் போன்றது, திருவாசகத்தை தேன் போன்றது என்பதாக சொன்ன நிலை மாறி திருவாசகத்தேன் என்பதாகவே சொல்லுகின்ற முறை இருந்து வந்தது. திருவாசகம் தேன் போன்றது அப்படின்னு சொல்றது போய் திருவாசகத்தேன் என்பதாகவே இன்றைய நம்முடைய முன்னோர்கள் கூறி வந்தார். திருவாசகத்தை ஏன் தேன் என்பதாக அவர்கள் சான்றோர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதற்கான காரணங்கள் 3 முக்கியமான காரணங்கள் அடியேன் சொல்லப் போகின்றேன். இது உங்களுக்கு 1, தேன் என்பதாக சொல்லுகின்ற இந்த தேன் தேனுக்கு உரிய தனி சிறப்பு. தேன் தானும் கெடாது, தன்னை சேர்ந்த பொருளையும் கெடவிடாது, அது தேனினுடைய சிறப்பு. அதே போல திருவாசகம் என்று சொல்லக்கூடிய தேன் தானும் கெடாமலும் தன்னை படிப்பவர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்ற காரணத்தினாலும் திருவாசகத்தை தேன் என்பதாக சான்றோர்கள் குறிப்பிட்டார். 2வது, தேன் என்பதாக ஏன் திருவாசகத்திற்கு பெயர். பூக்களிலே பூவில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலிலே அந்த பூவிலே இருக்கக்கூடிய அந்த சாற்றுக்கு மது என்பதாக பெயர். பூவில இருக்கக்கூடிய சாற்றிற்கு மதுன்னு தான் பெயர், அதற்கு தேன் என்பதாக பெயர் கிடையாது. பூவிலே இருக்கக்கூடிய சாற்றிற்கு மது என்பதாக பெயர். இந்த தேனி என்று சொல்லக்கூடிய தேனியானது அந்த மலரிலே இருக்கக்கூடிய மதுவினை உறிஞ்சும். மது எப்படிப்பட்டது என்பதாக சொன்னால் அந்த மதுவானது நேரடியாக அந்த மலரிலே இருந்து வருகின்ற மதுவானது கசப்பா இருக்கும். அந்த மதுவை நேரா சாப்பிட முடியாது, அது கசப்பானது. ஆனால் தேனியானது அந்த மதுவை உறிஞ்சி 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 தன்னுடைய பின்பகுதியிலே ஒரு பை இருக்கும், அந்த பையில போய் அது சேர்ந்த உடனேயே தேனாக மாறிடும். உறிஞ்சுகின்ற பொழுது மது, பின்னே சேர்க்கின்ற பொழுது அது தேன். மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய திருக்கோத்தும்பி, இந்த உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய உலக கசப்பான இன்பங்களை மது என்று சொல்லக்கூடிய அதை உறிஞ்சி திருவாசகம் என்கூடிய தேனை அந்த திருக்கோத்தும்பி கொடுத்த காரணத்தினாலே திருவாசகத்தை தேன் என்பதாக சொன்னார்கள் முன்னோர்கள். 3வது காரணம், திருவாசகம் ஏன் தேன் என்பதாக போற்றுகின்றார்கள். தேனை மதுவை அருந்துவதற்கு முன்னதாக தேனி என்ன செய்யும் என்பதாக சொன்னால் இந்த தேனியானது உடனே போய் அந்த மலரிலே இருக்கக்கூடிய தேனப் செய்து செய்து அந்த மலரை சுற்றி 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 வரும். இப்படி அந்த ரீங்காரம் செய்வது எதற்கு என்பதாக அறிவியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் வரைந்து கொடுத்த முறைகள் நான்கு. அது ஏன் அப்படி சுற்றி வருகின்றது அந்த தேனியானது என்பதாக சொன்னால், முதலிலே அந்த தேனியானது அந்த மலரிலே இருக்கக்கூடிய மது என்று சொல்லக்கூடியது எத்தகைய தன்மையது, அது ரீங்காரம் செய்வது என்பதாக சொல்லுவது நமக்கு வெளியிலே ரீங்காரமாக இருந்தாலும் அது அந்த மலருக்கு செலுத்துகின்ற சிக்னல், இட் இஸ் சென்டிங் சிக்னல் டு த ஃபிளவர், சிக்னல் போகுது. ரொம்ப அற்புதங்க, தேனியை போல இந்த உலகத்துல அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பொருள். அந்த தேனியானது சிக்னல் அனுப்பும், அனுப்பின சிக்னல் திரும்பி வரும்போது இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன், என்ன கொடுக்குதா இந்த மலரிலே இருக்கக்கூடிய தேனியினுடைய அளவு எவ்வளவு, இந்த தேனியினுடைய இந்த மதுவினுடைய குவாண்டிட்டி எவ்வளவு, அது எவ்வளவு அந்த மதுவானது அந்த மலரிலே இருக்கிறது, இந்த மலரிலே இருக்கக்கூடிய இந்த மதுவானது இதற்கு முன்னதாக வேறொரு தேனியானது வந்து அருந்திவிட்டு போனதா இல்லையா, இத்தனை இன்ஃபர்மேஷன். சும்மா ரீங்காரம் செய்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார், இந்த ரீங்காரம் செய்வது அது அந்த பண்ணிற்கு விளரிப்பண் என்பதாக சொல்லுவார். இது ரீங்காரம் செய்யக்கூடியது நாம நினைச்சிட்டு இருக்கோம் பையின்னு கத்துது, ஆனால் அதற்கு ஒரு பண்ணையே அமைத்து அது விளரி பண்ணை விசைக்கின்றது என்பதாக திருஞான சம்பந்த பெருமான் பதிவு செய்வார். அப்படி இது அனுப்புகிய அந்த நிலையானது அந்த தேனை அது அந்த வண்டானது மலரிலே இருக்கக்கூடிய அந்த தேனை பருகுவதற்கு முன்னதாக ரீங்காரம் செய்து 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 கடைசியிலே இது தகுதியானது என்பதாக சொன்னவுடன் அந்த மலரிலே அது அமர்ந்து உறிஞ்சுகின்ற பொழுது சத்தம் வருமா, இத்தனை அது அருந்துவதற்கு முன்னதாக எத்தனை ரீங்காரம் செய்தது, எத்தனை சத்தம் இருந்தது, ஆனால் மலரிலே இருக்கக்கூடிய தேனை பருகுகின்ற பொழுது அத்தனை சப்தங்களும் அடங்கி அது தேனை மட்டுமே மதுவை மட்டுமே பருகுகின்ற ஒரு நிலையை போல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களாகிய நாம் பண்டை போல ரீங்காரம் செய்து ஆரவாரம் செய்து ஆரவாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய தேனை பருகுகின்ற பொழுது அத்துணை ஆரவாரமும் அடங்கி பெருமானுடைய திருவருளிலே குவிந்து நின்று அந்த தேனை பருகுகின்ற காரணத்தினாலே திருவாசகத்தை தேன் என்பதாக சொன்னார். நமர் பிறர் என்பது அறியேன், நான் கண்டதே கண்டு வாழ்வேன், தமரம் பெரிதும் உகப்பன். நம்பியார் ஒரு சொல்றாரு, இவனுக்கு என்ன வேலைன்னா ஆடம்பரம் தான் அவனுடைய வாழ்க்கை. இவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான் நினைச்சே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தே இவன் வந்துட்டு பாதி கெட்டு போறது. ஆடம்பரம் என்று சொல்லக்கூடிய ஆடம்பரத்தை தவிர என்பதாக சொல்லுகின்றார் யாரு, சுந்தர பெருமான். தமரம் பெரிதும் முகப்பன், தக்க ஆறு ஒன்றும் இல்லாது என்ன, இப்படி இருந்தேனா உனக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. அப்படி ஆரவாரம் அடங்கி பெருமானுடைய திருவருளாகிய அந்த தேனை பருகுகின்ற அந்த நிலையை திருவாசகத்தை தேன் என்பதாக சொல்லி திருக்கோத்தும்பியினுடைய முதல் திருப்பாடல் மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் அமைப்பார். சுற்றோ தும்பி அற்புதமாக மணிவாசக பெருமான் இசைக்கும் திருப்பாடல். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோரும் காண்டோரும் பேசுந்தோரும் எப்போதும் அனைத்து எழும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் போத்தும். நானார் என் உள்ளம்மார் ஞானங்களார் என்னை யாரறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே, ஊனார் உடைதலையில் உண்பளித்தேர் அம்பலவன் சேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. அற்புதமாக மணிவாசக பெருமான் அமைக்கின்ற அந்த திருக்கோத்தும்பி. இப்படி திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம் என்பது தேன் என்பதற்கான மிக அற்புதமான ஒரு சான்றோர்களுடைய அனுபவ வாக்கு பல பொருள் உடையது. முந்தைய திருப்பாடலிலே இரண்டு செய்திகளை பார்த்தோம். ஒன்று, கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை. இரண்டாவது, ஏழை பங்காளனையே பாடு என்பதாக இந்த இரண்டு செய்திகளை நாம் நேற்று சிந்தித்தோம். மூன்றாவதாக, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் என்பதாக பெருமானை குறிப்பிடுகின்ற அந்த செய்தியும், பதி உண்மை என்று சொல்லக்கூடிய பதி உண்மைக்கு முதலிலே எடுத்துக்கொண்ட சூத்திரமாக விளங்குவது இந்த ஊழி முதல்வன் என்பதுதான் அந்த பதி உண்மைக்கு உரிய அடிப்படை. மகா சங்கார காரணன் என்பதாக சொல்லி மெய்கண்ட தேவநாயனார் முதலிலே இந்த உலகத்திலே பெருமான் பதி என்று சொல்லக்கூடிய பதி உண்டு என்பதை நிறுவுவதற்கு எடுத்துக்கொண்டது பெருமான் அவர் ஒருவர் தான் இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றானது அங்கே இருந்துதான் தோன்றுகின்றது, எல்லாம் போய் அங்கே இருந்துதான் மீள சேரும். தோன்றியதை நாம் பார்க்கவில்லை, அழிய போறதையும் பார்க்கறதில்லை. ஆனா நடுவிலே இருக்கின்ற பொழுது சில பொருள்கள் தோன்றி நின்று அழிகின்றன, அதை பார்க்கிறோம். உலகம் தோன்றியதை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்னா அனுமானத்து பிரமாணம் என்று சொல்லக்கூடிய நிலையில அமைத்துக் கொள்ளணும். இந்த உலகம் தோன்றி இருக்கிறது என்பதை, அதற்கு நடுவிலே இருக்கக்கூடிய சில பொருள்கள் தோன்றி நின்று அழியும், அதற்கு மூவினை என்பதாக சொல்லுவார். அந்த மூவினை என்பது தோன்றி நின்று அழிதல். கன்னியாகுமரிக்கு கீழே ஒரு பெரிய கண்டமே இருந்தது. நமக்கு வரலாற்று செய்தி சொல்லுகின்றது, இந்த கண்டம் இருந்தது, சில நாள் இருந்தது, அப்புறமா கடல் கோல் என்று சொல்லக்கூடிய நிலையில அப்படி வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு பகுதியானது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியானது சில நாள் தோன்றி நின்று அழிகின்றதுன்னு சொன்னா பகுதிக்கு என்ன அதற்கு பண்போ, முழுமைக்கு அதுதான் பண்பு. ஆக இந்த உலகம் முழுவதும் தோன்றி நின்று அழியும் என்பதற்கு உதாரணம், அதற்கு ஒரு உதாரணமாக விளங்குவது இந்த கண்டம் தோன்றி நின்று அழிந்தது. இப்ப என்ன பொருள்னா, இது இதுவும் ஒரு நாள் அழிய போகின்றது, இதுவும் ஒரு நாள் சேரப்போகின்றது. அப்ப எங்கே இருந்து வந்தது என்பதாக பார்க்கின்ற பொழுது, இது எங்கே இருந்து தோன்றியதோ அங்கே இருந்துதான் வரும். ஆக பெருமானை ஊழி முதல்வன் என்பது மிகப்பெரிய ஒரு தத்துவ உண்மை. பசு பாச உண்மை என்று சொல்லக்கூடிய நிலையும் பசு உண்மை என்பதாக நிறுவுகின்ற நிலையைப் போல பதி உண்மை என்பதை நிறுவுவதற்கு மெய்கண்ட தேவநாயனார் ஊழி முதல்வன் என்பதைத்தான் எடுத்துக்கொண்டார். இதற்கு அனுமான பிரமாணம் என்று பெயர். மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் ஒரு காட்சியை காட்டுகின்றார். முதல்ல அதை மட்டும் அந்த குறிப்பு மட்டும் சொல்லுகின்றேன். முந்தைய திருப்பாடல்ல, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கம். சங்கு என்று சொல்லக்கூடிய அந்த சங்கம் நாதம் என்பதில அது ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய நாதத்தை எழுப்புவது, ஓம்காரமாகிய நாதம் எழும் சங்கிலே இருந்து. வெண் சங்கம் ஊதாரும் ஊரும், வெண்சங்கம் ஊதா ஊரும் ஊரல்ல, அவை அடவி காடு. யார் சொல்றா? அப்பர் பெருமான் சொல்றார். திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் அற்புதமா சொல்லுவார். அப்படி சொல்லிட்டே வருகின்ற பொழுது வெண்சங்கம் ஊதா ஊரும் ஊரல்ல, அதுக்கு ஊருன்னு சொன்னா அந்த கோயில்ல அந்த சங்கு குறித்தல் வேண்டும். மிக மிக முக்கியமான ஒன்று. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும், கோழி என்பதாக சொன்னால் சேவல், அந்த சேவலானது கூவுகின்ற செய்தி. இதுல மிக அற்புதமான ஒரு குறிப்பு நுணுக்க பொருளை மணிவாசக பெருமான் வைப்பார். கோழி சிலம்புதல் என்பதில், கோழி என்று சொல்லக்கூடிய கோழியானது கூவுகின்ற நிலை, அதாவது சேவல் எப்படி கூவுன்னு சொன்னா கொக்கரக்கோ என்பதாக கூவும். எப்படி கோவம்? கொக்கரக்கும். போன முறை கேட்டப்ப நம்ம அப்போ பாலையா நல்லா எப்படி சார் கோழி கூவோம், கோபாலையா தான் நல்லா கொக்கரக்கும் கத்துறாரு பாருங்க. தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எழுந்துட்டாங்க அந்த பக்கம், உண்மையிலேயே கோழி கூவுது. அது கொக்கரக்கோன்னு கத்துகின்ற எப்படி வண்டு கத்துவது, ரீங்காரம் ஒரு சத்தம் அப்படின்ற ஒரு நிலையில நமக்கு அமைகின்றதோ, அது உண்மையிலேயே அது ஒரு பண்ணாக இருந்து அது செலுத்துகின்ற, அது ஒரு மலரினுடைய தன்மையை எடுத்துக் கொள்ளுகின்றது என்பதை புரியாமல் நிற்கின்ற நுணுக்கம் இருப்பதை போல, கோழி என்னவோ கொக்கரக்கோன்னு கத்துது சார் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையை தவிர்த்து, கொக்கு அரு கோ என்பதாக கொக்கரக்கோவை பிரிக்க வேண்டும். கொக்கு பிளஸ் அரு பிளஸ் கோ. கொக்கு என்பதாக சொன்னால் மாமரத்திற்கு கொக்குன்னு பேரு, மாமரத்துக்கு கொக்கு. அரு என்பதாக சொல்லுகின்ற போது அறுத்த கோ தலைவன், சூரபன்மன் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் கடைசியில எப்படி அது நின்னுதுன்னா, அவன் என்ன பண்ணா கடல்ல போய் மாமரமாக எப்படி தலைகீழ் மாமரமா நின்னான், தலைகீழ் மாமரமாக நிற்கக்கூடிய அவனை வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை விட்டு இரண்டாக பிளந்து சேவலும் மயிலுமாக மாற்றினார். ஆணவம் என்ற இருள் நீங்கி மெஞ்ஞானமாகிய ஒளி தோன்றப்போகின்றது என்பதை குறிப்பதுதான் கொக்கு அரு கோ என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கோழி கூவுதலுடைய தன்மை. நாளையிலிருந்து கோழி கூவுச்சுன்னா, இன்கேஸ் If you allowed him to crow. ஏன்னா பல வீட்டில் பார்த்தீங்கன்னா கோழி கூவுறதே கிடையாது. எங்க இருக்கு கோழி கூவுறது? ஆக கோழி என்று சொல்லக்கூடிய அந்த கோழி கூவுதல் கொக்கு அரு கோ என்பதாக பெருமானை அழைத்து அழைத்து அது கூவுகின்றது. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும், ஏழ் இல் என்பதாக சொன்னால் நாதஸ்வரம், ஏழில் இயம்ப இயம்பும் மின் சங்கம். கோழி கூவுதலும் பறவை என்று சொல்லக்கூடிய பறவைகள் ஒளி செய்தலும் தாதஸ்வரம் இயற்றுதலும் சங்கம் ஊதுதலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இரண்டு வேறுபாடுகள் உண்டு. ஒன்று, தானாக கூவுவது கோழி, தானாக அதனுடைய ஒளி எழுப்புதல் பறவைகள். நாதஸ்வரத்தை ஒருவர் ஒளி எழுப்ப வேண்டும், சங்கை ஒருவர் குறிக்க வேண்டும். தானாக எழுந்து துயில் எழுந்து வந்து நீ எங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் கோழியையும் பறவையும் போல, நாங்கள் எல்லாம் வந்து உன்னுடைய வாசலிலே நின்று எழுந்திரு வாய்திறப்பாய் கடைதிறவாய் என்பதாக உன்னை துயில் எழுப்புவது எப்படின்னா, ஏழில் சங்கம் ஊதுனாத்தான் ஒளி. அப்படி துயில் எழுப்புகின்ற நிலையிலே துயில் தானாக எழுந்து அவர்களாக உணர்ந்து வந்து கலந்து பெருமானை வழிபட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பு அங்கே. கோழி கூவுதலுக்கும் நாதஸ்வரம் இசைப்பதற்கும் ஒளி எழுப்புதல், தானாக அங்கே ஒளி எழுத்தலும், இங்கே ஒளியை இன்னொருவர் எழுப்ப எழுதலும், தானாக எழுதல் முறை அதுதான் அப்படிதான் இருக்கணும். ஆனா எழுப்ப எழுதல் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே இரண்டாவது அந்த நாதஸ்வரத்தை வைத்தார். இந்த இரண்டு நிலைகள் நாம் அமைத்து ஒன்பதாவது திருப்பாடலிலே, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம் உன்னடியார் தாழ்வடிவோம் அங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே என் கணவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையுங்கிலோம் ஏலோர் எம்பாவாய். எட்டாவது திருப்பாடலோடு துயில் எழுப்புகின்ற அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே துயில் எழுப்புறதெல்லாம் கிடையாது. இனி எல்லோரும் சேர்ந்த நிலை. இனி ஒன்பதாவது பாடல்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா துயில் எழுப்புதல் என்பது இல்லை. துயில் அவர்கள் எழுந்து வந்தாச்சு, இப்ப யார் யாரெல்லாம் அதை கலக்க வேண்டுமோ இப்பொழுது அடியார் திருக்கூட்டம் முழுவதும் இணைந்த நிலை. இனி வரப்போகின்ற திருப்பாடல்கள் கூட்டு வழிபாடாக பெருமானுடைய அந்த திருவடியிலே வணங்கி தங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றும் பொருட்டு பெருமானுடைய திருவடியிலே நிற்கின்ற நிலை. இந்த எண்ணம் ஈடேறுதல் என்பதாக சொன்னவுடன் இரண்டாவது திருப்பாடல் கோயில் திருப்பதிகம். பேர்த்தும் அப்பெற்றியனே. மணிவாசக பெருமானுடைய இந்த வாக்கு தெய்வ உலகத்திலே பலமுறை மீண்டும் 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 பெருமானுடைய அந்த இலக்கணத்தையும் பெருமானை பற்றி பெருமையை பேசுகின்ற இடங்களில் எல்லாம் எடுத்து ஆளும் இடம் இது. சுந்தரர் பெருமான் இறைவனுடைய பெருமையை சொல்ல வருகின்ற பொழுது சொல்லுவார், முன்னவன் எங்கள் வீரன் எடுப்பார், முன்னவன் எங்கள் வீரன். அதுக்கப்புறம் சொல்லுவார், முதல் காண்பரிதாய வீரன். முதல் காண முடியுமா? இந்த உலகத்துல எந்த பொருளை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்ய தொடங்கினான், இதுக்கு முன்னே என்ன, இதுக்கு முன்னே என்ன, இதுக்கு முன்னே என்ன, இதுக்கு முன்னே என்ன என்பதாக சொல்லிக்கொண்டு போகின்ற பொழுது கடைசியில கிடைச்சது மண்ணு. அந்த மண்ணுக்கு முன்னாடி என்னடா அப்படின்னு கேட்டா, அந்த மண்ணுக்கு முன்னாடி கல்லு. இந்த உலகத்திலேயே மிக பழமையானது எதுன்னு கேட்டீங்கன்னா கல் என்பதுதான். இந்த உலகத்திலேயே கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த குடி அப்படின்ற அந்த மூத்த என்று சொல்லக்கூடிய பழமைக்கு எது சான்று அப்படின்னு சொன்னா கல்லு. உலகத்தில கல்லு. ஆனா கல்லுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த கல்லுக்கு முன்னாடி அப்படின்ன உடனே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னே எப்படி இருந்ததுன்னா, கல்லை உருக்குனா எப்படி இருக்குமோ, கல்லை உருக்குனா உருக்கி ஊத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இந்த உலகம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகமானது அது குளிர்ந்து 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 அப்படியே மலையாச்சு. அப்ப கல்லுன்னு சொன்னீங்க, கல்லுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பூமியானது இப்படி வந்தது, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய கோள், அது சூரியனை விட பன்மடங்கு பெரிய கோள், அதுல இருந்து திடீர்னு தெரிச்சு வெளியில வந்தது தாயா இந்த பூமி. இப்ப அப்படியா, அதுக்கு முன்னாடி என்ன? அப்ப சூரியனை போல பல மடங்கு கோளா இருக்குதே, அதுக்கு முன்னாடி. உடனே அவன் உடனே சொல்லிட்டான், இதுக்கு முன்னாடி எல்லாம் போனா எனக்கு தெரியாது, அன்னோன் அப்படின்றோம். இதற்கு மேலாக போய் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு இடத்துல போய் நம்முடைய அறிவானது நின்றுடுது, அல்லது அந்த பொருள்களுக்கு இதுதான் முடிவு என்பதாக சொல்லுகின்ற நிலை. எங்கே முடிகின்றதோ அங்கே பெருமானுடைய நிலை தோன்றுகின்றது. எல்லாம் போய் அந்தம் என்பதாக சொல்லுவார்கள், அந்தம் ஆதி என்பதாக சொல்லுவார்கள் பெருமானுக்கு. அப்படி பொருள்களுக்கெல்லாம் பழமை பழமை பழமை, நீ எதவன காட்டு, அந்த பழமைக்கும் பழமையாக விளங்குவது சிவம். அப்படி அந்த சிவத்திலே இருந்துதான் எல்லாம் வந்தது என்பதை காட்டுவதுகின்ற முகமாக அதை முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே சரி, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. புதுமை என்பதாக சொல்லி நீ எதை சொன்னாலும் சரி, அந்த புதுமைக்கும் இன்னும் லேட்டஸ்ட் எங்க பெருமான். உலகத்துல நீ எதை வேணா புதுமைன்னு சொல்லி, இப்பதான் நிறைய புதுமைகள் வந்துச்சு, இதுதான் புதுமை புதுமைன்றானே. அப்ப புதுமை என்பதாக சொல்லக்கூடிய புதுமைக்கும் எங்கள் பெருமான் புதுமையாக விளங்குகின்றான். ஒரு வான உலகத்தினுடைய ஆராய்ச்சியிலே சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார்கள், ஒரு ஒளியானது அண்டத்திலே இருந்து அண்டத்தினுடைய விளிம்பிலே இருந்து ஒரு ஒளியானது கிளம்பி அந்த அண்டத்தை சுற்றி மீண்டும் அந்த ஒளியானது வந்து சேருவதற்கு எவ்வளவு கோடி ஆண்டுகள் ஆகும். இப்படி ஒரு கணக்கெடுத்தோம். அண்டம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த அண்டம் முழுவதையும் எடுத்துக்கொள்வது ஒரு இமேஜினேஷன். அதுல ஒரு இடத்திலே இருந்து ஒரு ஒளியானது தோன்றுகின்றது, அது அப்படியே சுத்தி இந்த அண்டத்தை சுற்றி வந்து மீண்டும் அங்க சேரணும். அது சேருமா அப்படின்னு கேட்டா, இது புறப்பட்ட ஒளி என்றுமே வந்து இந்த பக்கம் சேருவது இல்லை. ஏன் சேர்றது இல்லை? எங்க ஒரு இந்த இடத்துல ஒருத்தர் கிளம்புறாருன்னா இப்படியே சுத்தி 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 வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வரணும் இல்லையா? ஆனால் ஒளியானது ஏன் புறப்பட்டு மீண்டும் ஏன் வர்றதில்ல? என்ன சுத்தது? உலகம் மட்டும் இல்ல, நான் சொல்றது அண்டம். அண்ட பகுதியின் முண்டை பிறக்கம் வளப்பெறும் கருணை வளப்பெறும் காட்சி. அப்படி அண்டம் உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம், திருவெருமானை வழிபடுவதினாலே, சிவத்தை வழிபடுவதினாலே அதனுடைய பயன், சிவன் அடியார்களை வழிபடுகின்றது அதனுடைய பயன். சிவத்தை வழிபடுவது நெறி, சிவன் அடியார்களை வழிபடுவது அதனுடைய பயன். சிவ புண்ணியம் வந்து சேரும். சிவ புண்ணியம் என்பது அடியார்களோடு இருந்து சேர்க்கின்ற புண்ணியம். அது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. இந்த சிவ புண்ணியமானது வந்து சேர வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரே வழி சிவபெருமானின் திருவடியை வணங்குவதன் மூலமாக அது வந்து சேரும். அது சிவ புண்ணியமாக வருகின்ற அந்த செய்தியானது திருஞான சம்பந்தர் காலத்தி நாதர் குடும்பத்தேவரை வழிபட்டு வெளியிலே அப்படி சுற்றி வருகின்ற பொழுது காலத்திராதரை வழிபட்டதனுடைய பயன் என்ன என்பதாக சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். இப்ப காலத்திராதரை வழிபட்டார் இல்லையா, அப்படி வழிபட்டதனுடைய பயன் எவ்வாறு வெளிப்பட்டதுன்னு சொன்னா, அவர் சுற்றி வருகின்ற பொழுது கண்ணப்ப நாயனாரை வழிபடுவதுகின்ற அந்த பேரு கிடைத்தது இல்லையா, அதுதான் காலத்திராதரை வழிபட்டதனுடைய பயன். கண்ணப்பரை வழிபடுகின்ற அந்த பேரு கிடைச்சது. ஆக கண்ணப்பரை வழிபடுகின்ற அந்த நிலையும் காலத்திநாதரை வழிபடுகின்ற அந்த பேச்சினுடைய காரணத்தினாலே மிக அற்புதமாக சரி, காலத்திநாதரை வழிபட்டதனுடைய பயன் என்ன என்பதாக சொன்னால் கண்ணப்பர் வழிபாடு சிவபுண்ணியம் இது வழிபாடு. மிக அற்புதமாக செக்கிழார் பெருமான் பெருமானை வழிபடுவதன் காரணமாக வருகின்ற புண்ணியம் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும். அதனால எங்களுக்கு என்ன கிடைச்சது, உன் அடியார் தாழ்பணி, உன் அடியார் தாழ்பணிகின்ற அந்த பேரு எங்களுக்கு கிடைத்தது. அங்கவர்க்கே பாங்காவும், பாங்கு என்பது உரிமை. அவருக்கு உரிமை என்பதாக சொன்னவுடன் என்ன உரிமைனா எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துறதுதான் உரிமை. ஆங்கவர்க்கே பாங்காவும், அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்ற நிலை. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம் அன்றே என்பதாக சொல்லி பெருமானுடைய அந்த திருவடி ஆட்கொண்ட நாள் முதலாக அத்தனையும் அவருக்கு உரிமையாக கொடுத்து விடுதல். இனி ஆளும் உரிமை அவருக்குத்தான், என்னை ஆளும் உரிமையை உடைய பெருமானே என்பதாக சொல்லி அவரை கிடத்திலேயே தன்னுடைய முழுமையும் ஒப்படைக்கின்ற அந்த நிலை குழைத்த பத்து 33வது திருப்பதிகம் 7வது திருப்பாடலிலே புதமாக சொல்லுவார். திருப்பாடலை பாடி கிளம்புனீங்கன்னு சொன்னா எந்த இடையூறும் உங்களுக்கு வராது. திரியான சம்பந்த பெருமானுடைய வேயுறு தோழி பங்கன் திருவாசகத்திலே இந்த அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் இந்த திருப்பாடலை எல்லாம் நீங்க பாடிட்டு போனீங்கன்னு சொன்னா வருகின்ற அத்துறையும் இன்பமாகவே அமையும், துன்பம் இல்லை. அப்படி பாங்கு என்று சொல்லக்கூடிய நிலையில அத்தனையும் ஒப்படைச்சிருக்கிற நிலை, உரிமை எனக்கு இனி எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது, நீதான் எல்லாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, சிவத்தை வழிபட்டு சிவத்திலேயே இருந்து கொண்டு சிவநெறியையே பின்பற்றி வருகின்ற எங்களுக்கு புகுந்த வீடு எப்படி இருக்கணும் அது முக்கியம் இல்ல. நாங்க இங்க இருந்து பணியாச்சு எல்லாம் ரைட்டு, நாள்தோறும் வணங்குகின்றோம், நாள்தோறும் செய்கின்றோம், நாள்தோறும் போற்றுகின்றோம், நாள்தோறும் வழிபடுகின்றோம், எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது, உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம், நடியார் தாழ்வணிவோம், ஆனால் போற அந்த இடம் எனக்கு எப்படிப்பா, நான் இங்கே எனக்கு கிடைச்சது மட்டும் எனக்கு பத்தாது, எங்களுக்கு அடுத்ததா ஒண்ணு இருக்கு புகுந்த இடம் என்பதாக சொல்லி அங்கே எங்களுக்கு சிவத்தினுடைய நெறியையும் உன்னை இப்படியே இன்னும் உன்னை மேலும் மேலும் வணங்குவதற்குரிய வாய்ப்பினை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியே. சிவ வழிபாட்டு நிலையிலே சிவத்தையே வழிபட்டு வருகின்ற நெறியிலே வளர்ந்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பெண் மகவு ஒன்று உதித்தது. இந்த பெண் மகவானது சிவத்தையே வழிபட்டுக் கொண்டிருக்கும், எப்பொழுதும் பிறந்து மொழி பயின்ற பின் எல்லாம் காதல் சிறந்தினின் செவடியே. அப்படி நிற்கின்ற நிலையிலே அந்த பெண்ணுக்கு திருமண பருவம் வந்தது. திருமண பருவம் வந்த நிலையிலே அந்த பெண்ணானவள் சிவ வழிபாட்டு நெறியிலே இருந்து ஒரு இம்மி கூட இந்த பக்கம் அந்த பக்கம் விலகுகின்ற நெறி இல்ல, சிவத்தையே வழிபட்டு சிவத்தையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான அந்த பெண் திருவாரூர் மாவட்டத்திலே கன்றாப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்தார். அந்த பெண்ணுக்குரிய நிலை பாருங்க, செய்து கொடுத்த அந்த திருமணம் செய்த அந்த இடமானது தீவிர வைணவத்தை போற்றுகின்ற இடம், திருமாலை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது என்பதாக சொல்லக்கூடிய இடத்துல போய் இந்த பெண்ணானவள் சேர்ந்த. மானே, உன்னையே எண்ணிக்கொண்டு உன்னையே வழிபட்டு கொண்டு உன்னையே இருந்தனே, இங்க நல்லாதான் வச்சிருந்த, ஆனா இங்க இப்படி என்ன செய்து விட்டாயே என்பதாக எண்ணி எண்ணி அவள் வருந்திய நிலையிலே அந்த வீட்டினுடைய மாட்டு தொழுவம் இருந்தது. அந்த மாட்டு தொழுவத்திலே அந்த மாட்டினை கட்டுகின்ற கட்டும் தறி இருந்தது. கட்டும் தறி, மாட்டை அந்த கட்டுறது தறி, வெளியில எங்க உள்ள எங்க வச்சு சிவபெருமானை வச்சு வழிபடுறது, திருமாலை வழிபடுகின்ற அந்த தீவிர நிலையில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல. ஆகவே அந்த மாட்டு தொழுவத்துல போயிங்க அந்த கட்டும் தறியை சிவம் என்பதாக எண்ணி அந்த கட்டும் தறியையே வழிபட்டு 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 வருகின்ற ஒரு நாள் அந்த கட்டும் தறியிலே இருந்து பெருமான் வெளிப்பட்டு அருள் செய்தான் என்பதை கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்பதாக சொல்லி திருநாவுக்கரச பெருமான் விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யிற்பூசி என்று சொல்லி திரு கன்றாப்பூர் என்று சொல்லக்கூடிய தேவாரத்திலே பதிவு செய்கின்றார். மிக அற்புதமான ஒரு தேவாரம், எல்லாரும் படித்து 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 பெண்கள் எல்லாம் படித்து அங்க போகின்ற பொழுது எங்களுடைய சிவ நெறிக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாமல் நாம் உன்னை தொடர்ந்து வழிபடுகின்ற பேற்றினை கொடுக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலையிலே மிக அற்புதமான திருப்பதிகம் விடிவதுமே மென்னீற்றை மெய்யில் பூசி என்பதாக எடுப்பார். மிக அற்புதமாக நாவுக்கரசு
பெருமான்
சுற்றாப்பூர் நடுதறியை காணலாம். தறியில வந்து பெருமான் அருள் செய்யறாருங்க, எளிமை இதை விட வேணுமா? பெருமான் பெருமானுடைய எளிமை எப்படிப்பட்டது பாருங்க. தறி கட்டுற தறியிலே வந்து மாட்டு தொழுவத்திலே வந்து பெருமான் அந்த பெண்ணுக்கு அருள் செய்கின்றார் என்பதாக எளிமையை சொல்லி சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையுமிலோ, இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் ஏன் என்பதாக சொன்னால் உங்ககிட்டதான் எல்லாமே இருக்கு. இனி அடுத்தது என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா அடுத்தது என்ன என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள், பழமைக்கு பழமை இறந்த காலம், பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியன் எதிர்காலம். இறந்த காலம் என்ற நிலை, எதிர்காலம் என்ற நிலை, ஆனால் நடுவில் நிற்கக்கூடிய நிலை எனக்கு அது மட்டும்தான்பா தெரியும். என்ன இந்த நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்காலம் இருக்கிறது அல்லவா, இதுதான் உன்னையும் பெருமானையும் இணைக்கக்கூடிய அற்புதமான காலம். காலம் உண்டாகவே காதல் செய்து மிக அற்புதமாக திருப்பாண்டி பதிகத்திலே சொல்லுவார், இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் என்று கருத்து முன்னை பழம்பொருட்கு திருப்பாண்டி பதிகத்தில். அப்படி மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் பதிவு செய்யும் இடம் திருப்பாண்டி பதிகம், காலம் உண்டாகவே காதல் செய்து என்று சொல்லக்கூடிய 36வது திருப்பதிகம். எத்தனாவது பாடல்? 5வது பாடல். என்பதாக அமைத்துக் கொண்டு குழைத்த 10 33வது திருப்பதிகம் 8வது பாடல், அதன் பிறகு திருவம்பாவை 9வது பாடலோடு தொடங்கும். 9வது பாடல்.
உன்னை